திருச்சிற்றம்பலம் சைவம் டாடார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் ஜோதி வானபன் பொற்றுணை தேர்ந்த பொருந்த கை தோழ கட்டுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீசப் பெருந்தகை தன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடப் பொலிவழகும் துதித்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பெரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு உழவார படையாளியான நமது திருநாவுக்கரசு பெருமான் பொன்னார்கடல்களை மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி, ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இந்த ஒரு விஞ்ஞான யுகம், இந்த யுகத்திலே இந்த நிகழ்வுகளின் மூலமாக மக்களுக்கு நல்ல செய்திகளை தந்து கொண்டிருக்கும் saivam.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். அடுத்து இன்று நாம் நேற்று பதிமூது நிலையை பற்றி நாம் சிந்தித்தோம். கண்டிப்பாக ஒரு பொருள் இருக்கிறது, அதன் அந்த ஒரு பொருளுக்கு கண்டிப்பாக சொரூப லட்சணம் தடத்த லட்சணம் என்று இரண்டு இருக்கும். ஆகையால் இருநிலனாய் என்ற பாடலின் மூலமாக, திருநாவுக்கரசு சுவாமிகளின் பாடலின் மூலமாக இறைவனுடைய பொது இயல்பு தடத்த லட்சணமும் விரிகதிர் ஞாயிறல்லர் என்ற பாடலின் மூலம் இறைவனது சொரூப லட்சணம் அதாவது சிறப்பியல்பையும் கண்டோம். அது அல்லாமலும் மேலும் ஒரு நான்கு பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். மிக அழகாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அந்த பதி பற்றிய செய்திகளை எல்லாம் நமக்கு 10 குறள்களில் நமக்கு தந்து, அதன் பின்பாக அதற்கு ஈடான மூவர் தேவார பாடல்களையும் தந்திருந்தார் என்று நாம் பார்த்தோம். ஆக அந்த அளவிலே இன்று அதிலே ஒரு பாடல் அந்த பதிமுது நிலையிலே உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாத மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து. அதாவது ஒரு பொருள் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ண வேண்டும், ஐயம் கிடையாது, அது சிவம் இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்தி, அது எப்படி இருக்குன்னா ஒரு மருந்தா இருக்கு. என்ன மருந்து அப்படின்னா மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து, அதாவது திருப்பி 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 போக்கும் வரவும், பிறப்பதற்கே தொழிலாகி இறந்து கொண்டிருக்கின்றோம், இந்த பவத்தை அது நீக்குகின்றது என்று மிக அழகாக உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பார். அதற்கு ஈடாக இறைவனை மருந்து என்று நமது திருமுறைகள் மிக அழகாக பல இடங்களில் நமக்கு பட்டியலிட்டு காட்டியுள்ளன. அதே நமது அப்பர் சுவாமிகள் 4 வரியிலும் மருந்து என்ற சொல் வரும்படியாக ஒரு பாடல் பாடியுள்ளார்கள். நமது பாண்டிய நாட்டு தலம் ஆலவாய் அதில் உள்ள சொக்கநாதரை நினைந்து அருமையாக பாடியிருக்கின்றார். ஒரு மருந்தாகி நின்றாய் உம்பரோடு உலகுக்கெல்லாம், ஒரே மருந்து அவர்தான், எல்லாத்துக்கும் தீர்வு அவர்தான். அடுத்து பெருமருந்தாகி நின்றாய், இதற்கு மேல மருந்தெல்லாம் கிடையாது, ஏன்னா இது தீராதுன்னு சொல்ற பிறவி பிடிவியே தீக்கக்கூடியது. பேர் அமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் இல்லையா, அமுதின் சுவையோட சில மருந்து வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு சுவையா இருக்காது, ஆனா இது அமுதின் சுவையோட. ஏன்னா இறைவன் எப்படிப்பட்டவன், தேனாய் இன்னமதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அல்லவா, அதனால் பேர் அமுதின் சுவையாய் கருமருந்தாகி இருக்கின்ற, உள்ள கருவா நம்ம உருவாகிற நாள்ல இருந்து அப்புறம் நம்ம முக்திக்கு போற நாள் வரைக்கும் நமக்கு கூடவே அவர் இருக்கிறார் மருந்தாக. அடுத்து ஆளும் வல்வினைகள் தீர்க்கும். வினை நம்மள எந்த அளவுல படுத்துது, இறைவனை நினைக்க விடாம நமக்கு அப்படியே நம்மளை வந்து கீழேயே கொண்டு போகுது. ஆகையால் இப்ப வினைதான் நம்மை ஆளுகிறது, நாம் வினை ஆள்றதுக்கு பதிலு வினை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஆளக்கூடிய வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து இறைவன் தான். ஆக அருமருந்து ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று மிக அழகாக கேட்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதிலும் ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் வரும், சிவபெருமானை மட்டும் கும்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, அப்படியானால் பிற தெய்வங்களை எல்லாம் வணங்க வேண்டாமா என்று. பிற தெய்வங்கள் எல்லாம் பசுக்கள், இவர் ஒருத்தரே பதி. அதற்குத்தான் அதற்கும் இவரே அருமையான ஒரு பாடல் தந்திருக்கின்றார் நமது நாவுக்கரசு பெருந்தகை. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று. அப்போ இதுவரையிலும் 100 கோடி பிரம்மாக்கள் வந்துட்டு போயாச்சு. அப்ப பிரம்மா அப்படின்னா பெர்மனண்டா ஒருத்தரும் நம்ம நினைக்க கூடாது. இப்ப நம்ம பிரதம மந்திரி முதல் மந்திரின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அது வந்து ஒரு பதம். அந்த பதத்துக்கு, அந்த பதவிக்கு யார் யார் பக்குவ ஆன்மாவோ அவங்க போறாங்க, அவங்க பக்குவ நிலை காலம் வரைக்கும் அதுல இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் பிறவிக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு. அப்போ 100 பிரம்மான்னு சொல்லல, 100 கோடி பிரம்மா இது வரைக்கும் வந்திருக்காங்க. அதே மாதிரி 6 கோடி நாராயணரும் வந்துட்டு போயிருக்காங்க. அடுத்து இப்ப கங்கை உற்பத்தி ஆகி அது சேர்ற இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய மணலை எண்ணணும், அந்த அளவுக்கு இந்திரன் வந்துட்டு போயிருக்கான். அப்ப யாரு ஈர் இல்லாதவன்னா இறைவன் ஒருத்தன்தான். தோற்றமும் கேடும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், பிறப்பிலி இறப்பிலி, தாயிலி தந்தையிலி, இதை நமக்கு எல்லா நூல்களும் அறுதியிட்டு சொல்லுது. அந்த கருத்தையும் அவர் அருமையாக நமக்கு பதிவு செய்து தந்திருந்தார் என்று நாம் பார்த்தோம். அதிலே எப்படி அகரமாகிய எழுத்து வந்து எல்லா எழுத்துலையும் கலந்திருக்கோ, அது மாதிரி இறைவன் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கின்றார் என்பதை நமக்கு முதல் பாடல்ல அழகா சொல்லியிருந்தாரு நேற்று. அதாவது பொருட்கள்லையும் கலந்திருக்காரு, உயிர்லையும் கலந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரை வந்து அகர எழுத்துக்கு சமமாலாம் நாம நினைச்சிடக்கூடாது. இவர் நிகரில் இறை, இவருக்கு சமானமாக யாருமே கிடையாது. ஒப்புடைய நல்லன் அப்பர் சுவாமியே சொல்றாங்க, அதான் நிகரில் இறை, அவருக்கு சமமா யாருமே கிடையாது. நம்ம உமாபதி சிவாச்சாரியர் என்ன சொன்னாரோ அதே கருத்து தான் நம்ம திருநாவுக்கரசு சுவாமியும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து உயிர்களுக்கு தன் நிலைமையை, அதாவது ஒரு சிவமாம் தன்மையை இறைவன் வழங்குகின்றார் என்பதை மிக அழகாக நமக்கு உமாபதி சிவம் சொன்னார். அதைத்தான் இவரும் தன்னை சரண் என்று தாளடைந்தேன் அடியடிய அப்படிங்கிற அந்த நிறைவு பதிகம், அதாவது அந்த புகலூர்ல அவர் பாடும்போது சொல்றார், என்னை பிறப்பறுத்து என் வினையை கட்டறுத்து ஏழ் நரகத்து கிடக்கலொட்டான் சிவலோகத்து இருத்துமே. சுவாமி எங்க இருக்காரோ அங்க சிவமாம் தன்மை கொடுத்து நம்மையும் பக்குவ ஆன்மாவையும் இருத்திக் கொள்வார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல இறைவனுடைய ரொம்ப ரொம்ப பெருமை உடையவன், ரொம்ப நுட்பமானவர், ரொம்ப கருணை உடையவர், வீடு பெற்றை தரும், இதெல்லாம் நாம நேற்றே சிந்திச்சிட்டோம். அந்த கருத்துக்களையும் அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் உயிர்களுக்கு ஒரே புகழ் அவர்தான் அப்படிங்கறத, அதான் ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ், எந்த காலத்தையும் உயிரை விட்டு அவர் நீங்கிறதே கிடையாது அப்படின்னு உமாபதி சொல்றார். அதைத்தான் இவரும் சொல்றார், நமக்கு அவர் தான் புகழ்ங்கிறதுனாலதான் தன்னை சரணென்று தாளடைந்தேன்னு சொல்றார். அவரைத்தான் நாம் சரணடைய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார். அடுத்து இறைவன் அறிஞருக்கு அறிவாக இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் நாம் நேற்றைய பாடலிலேயே பார்த்துட்டோம். அடுத்து அதுக்கு அடுத்த பாடல்ல உயிர்கள் பல, அந்த உயிர்களுக்கு இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், மேல் ஒருவன் இல்லாதான், அவருக்கு மிக்காக யாருமே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அன்பர்களுக்கு வந்து, அதாவது அயனும் அரியும் வந்து அடிமுடி தேடி எய்த்து போனார்கள், ஆனால் அடியவர்களுக்கு அவர் எப்படி இருக்கின்றார் என்றால், நீங்காத அறிவாக இருக்கின்றார் என்பதையும் நமக்கு அழகா சொல்லியிருந்தாங்க. அது இறைவன் நம்முடனே இருக்கின்றார் என்பதை நாம் நல்ல உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. சரி, அதே மாதிரி அவர் எல்லாத்துலயும் கலந்திருக்கிற மாதிரி தோணினாலும் அவர் தனித்தும் இருப்பார், இதனால் அவர் விகாரப்பட மாட்டார், இதெல்லாம் நம்ம நேற்றே சிந்தித்ததுதான். அடுத்து நலம் இல்லன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் என்று அதிலே ஒரு பாடல். சிவபெருமான் நல்லவரா கெட்டவரா ரொம்ப ஆராய்ச்சி எல்லாரும். ஆனா நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்லிட்டாரு, ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுடன் எங்கள் சோதின்னு சொல்றாரு. ஆராய்ச்சிக்கே நம்ம போகவே கூடாது. நம்ம இந்த அளவு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு கிடையாது. ஏன்னா கேவல நிலையில எப்படி கடந்த நமக்கு தனுகரண புவனத்தை போகங்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இறைவனை பத்தி அப்படி சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? கிடையாது. சரி, இப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னா, யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் செய்கின்றார், வழிபடாதவருக்கு அருள் செய்ய மாட்டார். அது சரிதானே. நம்ம வந்து மனம் வாக்கு காயம் நமக்கு கொடுக்கப்பட்டதே அவரை தியானிக்க, அவர் புகழ் பாட, அவர் நாமம் சொல்ல, இல்லையா, அவருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்ல, அடுத்து அவரை வழிபடுவதற்கு தான் நமக்கு முக்கரணங்களும் தரப்பட்டிருக்கு. உடம்பே அதுக்கு தான். திரு அங்கமாலையில் அழகா பாடிட்டாரு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் செய்து கொண்டே இருந்தால், பொழுதன்னைக்கும் தொலைக்காட்சி தொடர்கள், அல்லது பொழுதன்னைக்கும் செல்போன்ல உள்ள கேம்ஸ், இப்படி பல வகையான விஷயங்களே நம்ம கவனம் புற செதறிக்கொண்டே இருந்தால் கடைசியில இறை வழிபாடு செய்யாம போயிடும். தினையளவும் எள்ளளவும் இமைக்கின்ற அளவும் கூட இறைவனை மறக்க கூடாதுன்னு திருமுறைகள் நமக்கு பறைசாற்றுகின்றன. அப்ப நாம அந்த அளவுக்கு அப்படி ஒன்று இருக்கணும், இறைவனோட ஒன்றியே இருக்க பழகணும். இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா இதுலயே போயிட்டோம்னா, ஆஹா நேராச்சு, அவ்வளவுதான் சமைப்போம், நேராச்சு, இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடும், நம்ம சாப்பாடு பண்ணுவோம், இப்படியே நம்ம நேரம் போயிடும். கடைசியில வழிபாட்டுக்கு நேரம் இல்லாமலே போயிடும். வழிபாட்டுக்கு போக நேரம் இருந்தால் மட்டுமே நாம் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். அதாவது பொழுதை போக்கி புறக்கணிப்பாரை எழுதும் கீழ்கணக்கு, அதுக்கு ஒரு கணக்கு அங்க எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையால் நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆக முக்கரண வழிபாடு செய்தால் அவர் அருள் செய்கின்றார், முக்கரணங்களால் வழிபடாதவர்களுக்கு அவர் அருள் செய்ய மாட்டார். இதையேதான் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான். அவர் தினந்தோறும் நமக்கு நலம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு சலமிலன், அவருக்கு பாரபட்சமே கிடையாது. இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்கிறதுலாம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்றார். அப்படிப்பட்டவரை நாம் வந்து முறையாக வழிபட்டால் பலனை பெறலாமே தவிர, வழிபடாமல் இருந்து கொண்டு அவர் எனக்கு அருள் செய்யவில்லை என்று நாம் சொல்வது மிக மிக தவறு. அது சிவ நிந்தை, அதுவும் ஒரு பாவம். சரி, ஆக இது இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சொற்றொடர்களையே இதுல கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இன்று உயிர் அவை நிலை, இல்லையா, அந்த உயிரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உயிர்னா ஏதோ ஒரு தனி பொருளும் கிடையாது, நாம தான். நம்மளை பத்தி நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, உயிர்களோட எண்ணிக்கை வந்து அளவில் அடங்காதது அப்படின்னு சொல்றாரு நமது உமாபதி சிவாச்சாரியார். அப்புறம் நம்ம நேற்றே சிந்திச்சோம், மூன்று வகையான ஆன்மாக்கள், திரிமலத்தார்னு சொல்வாரு. அதாவது மும்மலத்தார், அவங்க மூணு மலமும் உடையவர்களுக்கு சகலர்ந்து பேர். ஆணவம் கண்மம் மாயு மூணு உடையவங்களுக்கு சகலர்ந்து பேரு. இருமலத்தார், ஆணவமும் கண்மமும் மட்டும் உடையவர்கள் பிரளயாகலர் என்று சொல்லப்படுவார்கள். அடுத்து ஒரு மலத்தார், ஆணவம் மட்டும் உடையவங்க விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுவார்கள் என்று அந்த உயிர்களுடைய மூன்று வகையை பற்றி நமக்கு அழகா சொல்லியிருக்க. சரி, மலங்கள் மூன்று, அதனால் பிணிக்கப்பட்ட ஆன்மாக்கள் மூ வகையாக இருக்கின்றார்கள் அப்படிங்கறதையும் நமக்கு அதுல அழகா சொன்னாரு. அதெல்லாம் நம்ம நேற்றே கொஞ்சம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன சொல்றாரு, என்னதான் நீங்க பிரிச்சு பிரிச்சு சொன்னாலும் மூன்று திறத்தில் இருப்பவர்களுக்கும், அதாவது சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் மூணு பேருக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கு, மூலமலம், அதாவது ஆணவம், எல்லோரும் ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது. இதுல சகலர் இருக்காங்க பார்த்தீங்களா, மூன்று மலங்களால பிணிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அவங்களுக்கு மும்மலங்களால் பிணிக்கப்பட்டிருப்பதனால இறைவன் தோன்றா துணையாக நம் கூட இருப்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை என்பது அதுல அழகாக சொல்லியிருக்கிறார் நமது உமாபதி சிவாச்சாரியார். சரி, அடுத்து இந்த உயிர்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உயிர்களுக்குன்னு சுதந்திரம் கிடையாது இல்லையா. இறைவனுக்கு அவர் தன்வயத்தன், ஆனா நம்ம எப்போதுமே சார்ந்ததன் மண்ணன் தான். நமக்கு சுதந்திரமே கிடையாது, சுதந்திரமாக செயல்படுவதற்கு நமக்கு திறமை கிடையாது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக எதையாவது அறியணும்னா கண்டிப்பா கருவிகளின் உதவி வேண்டியிருக்கு, ஐம்பொறிகளின் உதவி வேண்டியிருக்கு. இதுக்கு உயிர்களுக்கு இல்லையா, இதுக்கு இதை போய் அறிவு பொருள் எப்படி சொல்லலாம், தானே அறிபவன் இறைவன். ஆனா உயிர் என்ன செய்யுது, கருவிகளின் ஐம்பொறிகளின் துணை கொண்டுதான் எதையும் அறியுது. அப்ப இதை எப்படி ஒரு அறிவு பொருள் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். சரி, அடுத்து இப்போ கண்ணுல வந்து நமக்கு காணும் தன்மை இருக்கும், கண்ணு இருந்தா மட்டும் போதாது, காணக்கூடிய தன்மை இருக்கும். அப்படி இருந்தாதான் இது இருட்டு இது வெளிச்சம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். அது மாதிரி உயிர்களுக்கு அறிவு இல்லை என்றால், அறிவுனா அறிவு விளக்கம் பெறாமல் இருந்தது என்றால், அந்த ஆணவத்தினால் பீடிக்கப்பட்டு அஞ்ஞானத்திலேயே திளைத்து இருந்தால், அப்படி இருந்தால் உயிர்களுக்கு அந்த திருவருள் ஒளி எது ஆணவ இருள் எதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட நாமளும் இந்த ஞான நூல்களை பயில்வதற்கு முன் அப்படித்தான் நினைச்சோம். ஏதோ காலையில விடிந்தால் நாட்கடன் என்பதையே நாம் வந்து நம்முடைய அதாவது குளித்து சுத்தமாகி அந்த மாதிரி அதைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டோம். இதை பல் துளக்குதல் இது போன்ற விஷயங்களை தான் நினைச்சுக்கிட்டோமே தவிர, இறை வழிபாடுதான் நாட்கடன்னே சொல்லப்பட்டிருக்கு, அதே நமக்கு ரொம்ப காலம் தெரியாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், சமைக்கணும், வீட்டு வேலைகள் பார்க்கணும், இது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை என்று நாம் நினைத்து விட்டோம். அதையும் பார்க்கணும், அதே இதை பார்க்க வேண்டாம்லாம் யாரும் சொல்லல, இதை பார்க்கணும். ஆனால் அதே சமயம் ஆன்மாவிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யலைன்னா இந்த பிறவியால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிறவிக்கு வந்து நம்மை மறைத்துக் கொண்டிருப்பது எது, நம்மை ஆட்கொண்டு அருக்கொடுத்து கொண்டிருப்பது எது அப்படிங்கறத நம்ம உணரலைன்னா இந்த பிறவியே நமக்கு வீண் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது, பொதுவா நம்ம வந்து பதி பசு பாசம் அப்படின்னு சொன்னோம். பதினா கடவுள், பசுனா உயிர், பாசம்னா அந்த உயிர் வந்து இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆணவம் கன்மம் மாயை என்ற முப்பொருள்னு பார்த்தோம். இதுல சித்தாந்தம் என்ன சொல்லுது, சத்து அசத்து அப்படின்னு ரெண்டு வகையான பொருளை சொல்லுது. சத்து அப்படின்னா என்னைக்கும் மாறாம ஒரே நிலையில இருக்கக்கூடிய பொருள், அது எந்த பொருள்னா இறைவன் தான், அவர் என்னைக்குமே அவருக்கு மாற்றமே கிடையாது, ஒரே நிலையில தான் இருப்பார். அசத்து அப்படின்னா மாறுதல் உடையது, அதுக்கு அது வந்து நிலையற்ற பொருள். இது நிலையான பொருள் சத்து, அசத்து வந்து நிலையற்ற பொருள் அப்படின்னு தமிழ் சொல்றோம். இப்ப சத்து இறைவன் பார்த்துட்டோம், அசத்துங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், உலகத்துல நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அசத்து தான். சரி, இப்போ இறைவன் வந்து உலகத்தை சார்ந்து அனுபவிக்கணுங்கிற தேவையே அவருக்கு கிடையாது, ஏன்னா இதெல்லாம் சிருஷ்டி பண்றதே அவரு, இதனால அவருக்கு ஒரு பயனும் கிடையாது. அதே மாதிரி உலகம் வந்து ஜடம், அதனால அது சிவத்தை வைத்து எதுவும் பயன் பெறப்போவது கிடையாது, இறைவனை அதால் அறியவே முடியாது. அப்போ சத்தாகிய இறைவனையும் அசத்தாகிய உலகத்தையும் அறிந்து அதுல அழுந்தி அதை அனுபவித்து அதோட தன்னை சார்ந்ததன் வண்ணமாக, சத்தை சார்ந்திருக்கும் போது சத்தான் தன்மையும் அசத்தை சார்ந்திருக்கும் போது அசத்தான் தன்மையும் உடையது உயிர். அப்படி எதை சார்ந்திருக்கின்றதோ அந்த தன்மையில் அது இருக்கிறதுனால அதுக்கு சதசத்து அப்படிங்கிறது ஒரு பெயர் என்று நான் பார்க்கிறேன். உயிர் அதாவது சத்துன்னா இறைவன், அசத்துன்னா உலகம் ஜடப்பொருள், அப்புறம் சதசத்துனா உயிர் பொருள் ஆகிய நாம் வந்து அசத்தும் கிடையாது, நம்ம வந்து சத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா சத்தை சார்ந்தால் சத்தாகவும் அசத்தை சார்ந்தால் அசத்தாகவும் சார்ந்ததன் வண்ணத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்புறம் இறைவன் வந்து ரெண்டு வேறுபட்ட பொருட்கள் இல்லையா, அதை எப்படி உயிர் வந்து சார்ந்து இருக்க முடியும்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இப்ப உலக பொருட்கள்ல கண்ணு, ஸ்படிகம், ஆகாசம், இந்த மூணு பொருளும் பாத்தீங்கன்னா இருளோட கூடுச்சுன்னா இருளாத்தான் இருக்கும், ஒளியோட கூடுனா ஒளியாக இருக்கும். அதே மாதிரிதான் உயிர் வந்து சத்தை சார்ந்து சத்தாகவும் அசத்தை சார்ந்து அசத்தாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஊமன் கண், ஊமன்னா என்னது, ஆந்தை. ஆந்தைக்கு வந்து சூரியன் கண்ணுக்கு தெரியாது சரியா. அதே மாதிரி பெத்த ஆன்மாக்கள், பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு இறைவன் அந்த சிவ ஒளியும் கண்ணுக்கு புலப்படாமல் இருட்டாகத்தான் இருக்கும். எப்படி அது பகற்பொருளாக இருக்கிறதோ அது போல நமக்கும் அது தெரியாது என்று சொல்கிறார். பக்குவம் அல்லாத ஆன்மாக்கு தெரியாது. சரி, அதற்கு அடுத்தபடியாக அனாதிகாலம் தொட்டு ஆணவம் வந்து பிணிச்சிட்டு இருக்கு உயிர்கள், அந்த உயிர்களை ஆணவம் பிணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அளவற்ற துன்பங்களை அது அனுபவிக்கிறது. அதை பார்த்து அவர் ஐயோ அப்படின்னு பரிதாபப்படுகிறார். பரிதாபப்பட்டு இந்த உயிர் வந்து எப்போ இந்த ஆணவம் அல்ல பிழிப்புல இருந்து நீங்கி இறை அருளை உணரும் என்று பரிதாபப்பட்டு இறங்குகின்றார் நமது உமாபதி சிவாச்சாரியார். இது இதுகாரம் நம்ம அந்த உயிரை பற்றி அவர் நமக்கு உணர்த்திய கருத்துக்களை சிந்தித்தோம். இப்போது அதற்கு அதோடு தொடர்புடைய பாடல்கள் நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய பாடல்கள், அதை நாம் இப்போது பார்த்து கொண்டே வரலாம். முதலாவதாக கருவாகி என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல், திருவாரூர் திருத்தாண்டகம். திருத்தாண்டகம் என்றாலே நமக்கு தெரியும் ஆறாம் திருமுறை என்று. கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராறும் கடை போகாரால் மறுவாகி நின்னடியே மறவேனம்மான் மறித்து ஒருகால் பிறப்புண்டேல் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாளா திருத்தெங்கூராய் செம்பொனே ஏகம்பனே திகைத்திட்டேனே என்று சொல்கிறார். தாயோட கருவுல நம்ம அதாவது கருப்பப்பையில நம்ம எப்படி கருவாக உருவாகின்றோம் இல்லையா, முதல்ல குழம்பாக இருந்து ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதமும் கலந்த பொருளுக்கு குழம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த குழம்பிலிருந்து கழித்து அதிலிருந்து உருவாகி அப்புறம் மூளை நரம்பு கருப்பா இருக்குமா எலும்பு வெள்ளையாக இருக்குமா இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா உருவாகி புறப்பட்டு எல்லா உறுப்புகளும் அதுல உருவாகுது. அதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு, இந்த எலும்பும் நரம்பும் சொல்லப்பட்டதுனால ரத்தம் தசை தோல் இதெல்லாம் நம்ம சேர்த்தே புரிந்து கொள்ள வேண்டும் சரியா. அது ஏழு வகையான தாதுக்களால் உடம்பு ஆக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சரி, அப்படி அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தாய் வந்து நம்மள பெற்றெடுத்த தாய் வந்து வளர்க்கிறாங்க, அப்படி வளர்க்கப்பட்டு உயிராறும் கடை போகாரால் இல்லையா, அந்த உயிர் வந்து முதுமை வரை நிலைத்து நிற்குமா என்பது யாருமே உறுதி சொல்ல முடியாது. அது பாலனா கழியலாம், இளைஞனா கழியலாம், காளையா கழியலாம், அல்லது முதியவராக கழியலாம், அது நம்ம கையில கிடையாது. ஆயுள் வந்து நம்ம கையில கிடையாது. அதனால எவ்வளவு காலம் அதை நிலைத்து இருக்கும்னு சொல்ல முடியாது. எந்த நிலையிலையும் எந்த நேரத்துல வேணாலும் உயிரை விட்டு உடல் பிரியலாம் சரியா. அப்படி பிரிவதற்கு முன்பாக மறுவாகி நின்னடியே மறவேன் அம்மான் அந்த பாடல அப்படியே மனசுல எழுதிக்கிறோம். உன்னோட திருவடிய நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கறத ஆணித்தரமா மனசுல வச்சுக்கிடணும். இதைத்தான் மற்றுப்பற்று இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வறந்துட வேண்டும் அப்புறம் சுவாமிகளை இன்னொரு இடத்த கேட்கிறார். அச்சு மாதிரி ஒருவேளை பிறந்துட்டோம் இவங்களை மாதிரி இறையருள் பெற்றவங்களுக்கே இந்த ஐயம் இருக்குதுன்னா அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு எப்படி தெரியும், நாம எந்த அளவுக்கு சஞ்சீதம் வச்சிருக்கோம் நமக்கு தெரியாதே இல்லையா. அதனால ஒருவேளை அச்சு மாதிரி ஒரு புழுவா பிறந்த கூட நான் உன்னை மறக்காம இருக்கணும் அப்படின்னு அப்பர் சுவாமியை மற்றொரு இடத்துல கேக்குறாங்க. காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், எனக்கு பிறவாமை வேணும், அதே சமயம் நான் என்னுடைய சஞ்சீதத்திற்கு ஈடாக நீ ஒருவேளை எனக்கு பிறப்பு கொடுத்தால் உண்மை என்றும் மறவாமை வேண்டும். அந்த அம்மாவும் மறவாமை தான் கேட்கிறேன். வாயிலார் நாயனார்ங்கிறவர் மறவாமையால் அமைத்த கோயில் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பூசலார் நாயனாரும் உள்ளேயே கோயில் கட்டினாருன்னா மறக்காம எந்த நேரமும் இறைவனே நினைச்சிட்டு இருக்கிறனால நேத்து எந்த இடத்துல கட்டட வேலை முடிஞ்சதோ அதுல இருந்து இன்னைக்கு கட்ட முடியும். வெளியே புறத்தே ஒரு கட்டடம் கட்டுறது கோயில் கட்டுறது எழுது அதே சிரமம்னு வச்சுக்கோங்களேன், ஆனா உள்ள வந்து கட்டுறது நேத்து எந்த இடத்துல விட்டோம் அஸ்திவாரத்தை எங்க வரைக்கும் போட்டோம் இல்லையா, எவ்வளவு செங்கல் இருக்குது எவ்வளவு கருங்கல் இருக்குது சிமெண்ட் எவ்வளவு வேணும் அப்படிங்கறதுலாம் எப்படி தெரியும், நேற்று உள்ளதெல்லாம் இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கணும், அப்ப எந்த அளவுக்கு அதுலயே ஒன்று இருக்கணும். சரி, அதுதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத அழுத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து மறவே நம்மான் மறித்து ஒரு கால் பிறப்புண்டேல் மறவாவன்னு உன்னை நான் மறக்க கூடாது, அதுக்கு ஏற்றால் போல எனக்கு ஒரு திகைப்பா இருக்கு அந்த திகைப்பை அதனால நான் கலங்கி போய் இருக்க அந்த கலக்கத்தை நீ இனிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். நமது சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று நாம் சொல்லுவோம். அந்த சித்தி அறிவும் மிக அழகாக கருவினில் அழிவதாகியும் நமக்கு தெரியும். எத்தனையோ குழந்தைகள் வந்து கர்ப்பத்திலே இருக்கும் போது கருவிலேயே அழிந்து போயிருது அப்படின்னு நம்ம பாக்குறோம். கழிந்திடாது அழிவதாயும் இல்லையா, பரிணமித்து அழிவதாயும், அந்த உருவமெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் பாலனாய் அழிவதாயும் தர்ணனாய் அழிவதாயும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பருவங்கள், பால பருவம், இளைஞர் பருவம், காளை பருவம், தான் நரைத்து அழிவதாயும், ரொம்ப ஒரு முதுமை பருவம் வந்து, உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே பார்வைய என்று சித்தியரசு பக்கம் இல்லையா 183வது பாடல அழகாக நமது அருணந்தி சிவாச்சாரியர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மறுவாகி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மனம், மறுனா மனம், என்ன மனம்னா இங்க சிவ மனம். அந்த சிவத்தை இடையறாத தியானித்து கொண்டே இருந்தால் சீவனுக்குள்ளே சிவமனம் பூக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக இவரே மற்றொரு இடத்திலே துறக்கப்படாத உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இரு விசும்பு ஏறுவன் ஏறி வந்து பிறப்பன் பிறந்தால் பிறையணி வாசடை பிஞ்சகன் பேர் மறப்பன் கொலோ என்று என் உள்ளம் கிடந்து மருகிடுமே அப்படிங்கிறார். என்னாகும் தெரியல இல்லையா, இந்த உடலை ஒரு நாள் துறந்து தூதுவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போனா நான் அதனால இறந்துதான் ஆகணும், உடம்ப விட்டு உயிர் போயிரும், அப்புறம் மேல் உலகத்துக்கு போனோம், இரு விசும்பு ஏறுவேன், திருப்பியும் வினய அனுபவிக்கு பிறப்பேன். அப்படி பிறந்தால் நான் அவரை மறந்துடக்கூடாத பிஞ்சகனாகிய பிறையணி மார்சடை பெருமானை நான் மறந்துவிடக் கூடாதே என்று அவர் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது போலவே இது நம்ம உள்ள தாயோட வயிற்றுல நம்ம எப்படி ஜனிக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக எடுத்து சொன்ன ஒரு பாடல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக கால் கொடுத்து இரு கை ஏற்றி களி நிறைத்து இல்லையா அழகா சொல்லிட்டே போற இந்த பாடல் கழிந்த பாடலுக்கு இன்னும் ஒரு கருத்து. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்லுவாரு கருவில் உருவாகி வந்து என்று இல்லையா, அங்க எப்படி நம்ம உற்பத்தி ஆகி வாரோங்கிறத, அதான் கழித்தல் அப்படின்னா உள்ள அடங்கி இருக்கிறது வெளிப்பட்டு தோன்றுதல், அதுதான் கழித்துன்னு சொல்லப்பட்டது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம்.